இப்போது நாம் படிப்பது தஃப்ஸீர் என்ற அந்த இல்மை பற்றி. கொஞ்சம் வேகமாக செல்வோம், முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னோட புரிந்து கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். தஃப்ஸீர் என்றால் இதனுடைய அகராதி பொருள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துதல், விவரித்தல் என்று சொல்லப்படும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 22வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், வலா யஸ்தூனக பிமஸலின் இல்லா ஜிஅனாக பில் ஹக்கி வ அஹ்ஸன தஃப்ஸீரா. அவர்கள் நபியே உங்களை பற்றி எது சொன்னாலும் சரி, நீங்க அப்படி இப்படி என்று உங்களை சூனியக்காரன் என்று பைத்தியக்காரன் என்று அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு அவர்கள் சொன்னாலும் சரி, அதை மறுத்து நீங்கள் யார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய தெளிவான உண்மையை நாம் கொண்டு வருவோம். அவர்களுடைய பொய்யான கூற்றை முறியடித்து உண்மையை தெளிவுபடுத்தும்படியான அழகிய விளக்கத்தை நாம் உங்களுக்கு கொண்டு வருவோம். புரியுதுங்களா? தஃப்ஸீர் என்றால் என்ன அர்த்தம்? அப்ப தெளிவுபடுத்துதல், விளக்கம் கொடுத்தல். இமாம் ஜரக்ஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 794 இறந்தவர்கள். தஃப்ஸீர் என்ற அந்த ஐந்து இருக்கு, அதாவது பொதுவாக தஃப்ஸீர் என்றால் அகராதி பொருள் வந்து நம்ம சொன்னோம். இந்த தஃப்ஸீர் என்று எதற்கு சொல்லப்படுகிறது இஸ்லாமிய வழக்கில் என்றால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதத்தை புரிந்து கொள்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய கல்வி. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தை புரிந்து கொள்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய கல்வி. மேலும் இந்த கல்வியின் மூலமாக அந்த வேதத்தின் அர்த்தங்களையும் அதனுடைய சட்டங்களையும் அதனுடைய ஞான நுட்பங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அப்ப சுருக்கமாக தஃப்ஸீர் கலை என்று சொன்னால், எந்த ஐமின் மூலமாக குர்ஆனை புரிந்து கொள்ள முடிகிறதோ, குர்ஆனின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடிகிறதோ, குர்ஆனின் சட்டங்களை புரிந்து கொள்ள முடிகிறதோ, குர்ஆனின் தத்துவங்களை ஞானங்களை புரிந்து கொள்ள முடிகிறதோ, அந்த இல்முக்கு இல்மு தஃப்ஸீர் என்று சொல்லப்படும். இவ்வாறு இமாம் ஜரக்ஷி இதில் 794 இறந்தவர்கள். இதற்கு தேவை என்ன? அரபி மொழி தேவை. அரபி மொழியின் இலக்கண இலக்கியம் தெரிந்திருக்க வேண்டும். மார்க்க சட்ட நுணுக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனுடைய கிராஅத்துடைய வகைகள், ஓதப்படுகின்ற அந்த ஓதுதலின் வகைகள், ஒரே வசனத்தை எப்படியெல்லாம் ஓதப்பட்டிருக்கிறது, அதுபோன்று எந்த வசனம் முந்தி இறங்கியது, எந்த வசனங்கள் பிந்தி இறங்கின, எந்த வசனங்கள் எந்த வசனங்களை மாற்றிவிட்டன, இப்படிப்பட்ட இல்முகள் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர்தான் தஃப்ஸீர் செய்வதற்கு தகுதியானவர். நம்ம தமிழ்நாட்டிலேயே தெரியல, 6 மாதம் தமிழ்ல, அதாவது கல்வி என்றால் என்ன என்று அதனுடைய வாசனே தெரியாத ஒருத்தவர்கிட்ட படிச்சுட்டா குர்ஆனையே புரட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு தகுதி வந்தது. தஃப்ஸீர் கிதாபுல கிழிச்சு எழுந்துறதுக்கு அவருக்கு தகவல் வந்தது. நல்லா பாருங்க, அவங்க சொல்ற வாசனத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்கிட்டான் பாருங்க. தஃப்ஸீர் குர்ஆனை புரியறதுக்கு தரமும் வந்துருன்னு சொன்னா அதை புரியறது வளர்ந்துமா, குர்ஆனையே புரட்டி போடுறதுக்கு தரமும் வந்துருன்னு சொன்ன மாதிரி அப்படியே ஆகிட்டாங்க. அவன் அப்படிதான் அட்வர்டைசிங் பண்றான். அதே போல தஃப்ஸீரை கிழிச்சிருவாரு அப்படியே ஆகிட்டாங்க. எதிரியுமே, அதாவது அவங்க எப்படி வார்த்தை இருக்கிறதோ அதற்கு ஏற்ப, புரியுதுங்களா அவனுக்கு? அதே போல அதான் ஆக்கிறான். நல்லா பாதுகாக்கணும், நல்லவர்களாக இருந்தால் நல்ல வார்த்தைகள் வரும். எண்ணங்கள் கெட்டு இருக்கும் போது வார்த்தைகள் எப்படி நல்ல வார்த்தைகள் வரும்? சரி, கொஞ்சம் சுறுசுறுப்பா போவோம். இரண்டாவது, இதே தஃப்ஸீர் என்ற இந்த கருத்தை குறிப்பதற்கு நமது மூத்தவர்களிடத்திலே, சான்றோர்களிடத்திலே தஃவீல் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. தஃவீல் يُؤَوِّلُ تَأْوِيلًا أَلِفْ بَاسَ هَمْزَةً تَأْ أَبْرَ وِي وَاوْ يَا لَا تَأْوِيل سورة العراف رياء أيمت رنداء والرسنة دل إِنَّ تَأْوِيلِ إِنَّ وَاسْتَيْنْ بَعِنْ بُرَسْتَ بَرِهِرَدِي هَلْ يَنْظُرُونَ إِلَّا تَأْوِيلَهُ يَوْمَ يَأْتِي تَأْوِيلُهُ تَأْوِيلِ என்பதற்கு அகலாதி பொருள் ஒன்றுடைய இறுதி முடிவு இறுதி விளக்கம் முந்தைய அறிஞர்கள் இந்த தஅவீல் என்பதையும் தஃப்ஸீர் என்பதையும் ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தினார்கள் குர்ஆனுடைய விளக்க உரையை சொல்லும் போது சில நேரங்களில் தஃப்ஸீருல் ஆயா ஆயத்துடைய தஃப்ஸீர் என்று சொல்வார்கள் சில நேரங்களில் தஃப்ஸீருல் ஆயத்தி ஆயத்துடைய தஅவீல் என்று சொல்வார்கள் இரண்டுடைய கருத்து என்ன ஒன்றாகவே இருந்தது ஆகவேதான் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூலுக்கு ஜாமிஉத் தஅவீல் குர்ஆனின் விளக்கங்களை ஒருங்கிணைக்கின்ற நூல் என்று பெயர் வைத்தார்கள் தஅவீல் ஜாமிஉத் தஅவீல் ஃபி ஆயில் குர்ஆன் இங்க இன்னொரு வித்தியாசத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க சில நேரங்களில் தஃப்ஸீர் என்பதை சான்றோர்களுடைய கூற்றின் அடிப்படையில் விளக்கம் கொடுப்பதற்கும் சில நேரங்களில் தஃப்ஸீர் என்பதை சான்றோர்களுடைய கூற்றின் அடிப்படையில் ஒரு ஆயத்தை சொல்லிவிட்டு இந்த ஆயத்திற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் இன்ன விளக்கம் சொன்னார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இன்ன விளக்கம் சொன்னார்கள் என்று விவரிப்பதற்கு தஃப்ஸீர் என்றும் அந்த ஆயத்தினுடைய கருத்தை வைத்து உசூலு தஃப்ஸீர் தஃப்ஸீருடைய அடிப்படைகளை கல்வி கற்றவர் எல்லா ஆயத்துகளின் அடிப்படையிலே ஒரு ஆயத்திற்கு கொடுக்கக்கூடிய அறிவார்ந்த சரியான அந்த விளக்கத்திற்கு தஅவீல் என்று சொல்லப்படும் புரியுதுங்களா தஃப்ஸீர் தஅவீல் இரண்டையும் ஒன்றுக்கும் சொல்லலாம் இரண்டும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியது என்றும் சொல்லலாம் அதுபோன்று இரண்டையும் வித்தியாசமும் படுத்தலாம் எப்படி வித்தியாசப்படுத்துவது தஃப்ஸீர் என்பது மன்குல் அதாவது சஹாபாக்கள் தாபியங்கள் தமிழ் தாபியங்களிடமிருந்து ஒரு வசனத்திற்கு விளக்கமாக சொல்லப்பட்ட அந்த கூற்றுகளை எடுத்துச் சொல்வதற்கு தஃப்ஸீர் என்றும் தஅவீல் என்பது குர்ஆனுடைய உசூலை உசூலு தஃப்ஸீரை படித்தவர்கள் ஒரு ஆயத்தை நன்கு ஆழமாக புரிந்து இந்த ஆயத்தினுடைய உள்ளார்ந்த கருத்து என்ன அர்த்தம் என்ன என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கத்திற்கு தஅவீல் என்றும் சொல்லலாம் அப்ப ரெண்டையும் ஒன்று சேர்த்து சொல்லப்பட்டால் ரெண்டுக்கு வேற வேற அர்த்தத்தை கொடுத்துடலாம் ரெண்டுல ஒன்று மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டால் அங்க எந்த அர்த்தம் வேணாலும் நம்ம கொடுக்கலாம் இப்ப எப்படி உதாரணத்துக்கு ஈஸியா சொல்றதா இருந்தா வெறும் முஸ்லீம் என்று சொன்னால் அங்க மூமின்களும் வந்துருவாங்க வெறும் மூமின் என்று சொன்னால் அங்க முஸ்லீம்களும் வருவாங்க முஸ்லீம் மூமின் ரெண்டும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டால் அப்ப முஸ்லீமுக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பீங்க மூமினுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுப்போம் புரியுதுங்களா இல்லையா இப்ப கவனிங்க சஹாபாக்களுடைய காலத்திலிருந்தே இந்த தஃப்ஸீர் கலை உருவாகிவிட்டது அவர்கள் இந்த தஃப்ஸீருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் காரணம் என்ன குர்ஆன் அதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தங்களை அவர்கள் தெரிந்திருந்தாலும் அந்த வார்த்தை என்ன கருத்தை கொடுக்கின்றது என்பதை நபியிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த மொழி அறிவின் மூலமாகவும் ரசூலுல்லாஹிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட மார்க்கத்தின் அடிப்படையிலும் அந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு சரியான விளக்கத்தை புரிந்து கொண்டார்கள் ரெண்டு விஷயம் சஹாபாக்கள் குர்ஆனுடைய விளக்கத்தை எப்படி கற்றுக்கொண்டார்கள் ஒன்று நேரடியாக ரசூலுல்லாஹிடத்தில் கேட்டு விடுவார்கள் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் இரண்டாவது அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே கொடுத்திருந்த மொழி அறிவு இலக்கண இலக்கியத்தின் அறிவு பிறகு நபியோடு அவர்கள் இருந்த அந்த தோழமையினால் நபியிடத்திலே கல்வி பயின்ற காரணத்தால் அவர்களுக்கு கிடைத்த எழும் இந்த இரண்டையும் கொண்டு குர்ஆனை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய புரிதலில் ஏதாவது தப்பு இருக்குமேனால் கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்கி நபிய சில பேர் இப்படி தவறா வழங்கி வச்சிருக்கிறாங்க நீங்க சரியான விளக்கத்தை கொடுக்கல என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லியிருப்பான் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஸிலே சொல்லும்படி கட்டளையிட்டிருப்பான் தவறான புரியுதலில் நபி தோழர்களை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் விட்டு விட மாட்டான். இதைத்தான் சொன்னார்கள். கொட்டாய் வரும்போது கையை வச்சு தடுத்துடும், இல்லைன்னா சைத்தான் உண்டாருக்கும். நீங்க ஒருத்தர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல ஒருத்தர் உருவார் அப்படியே அந்த சைக்கிள் கடையில சைக்கிளை தாக்க மாதிரி ஆகிவிடும். அப்படியே மாட்டீங்க, புரியுதுங்களா? கவனமா இருக்கும். எனது உம்மத்து வழிகேட்டின் மீது ஒன்று சேராது. அப்ப இது சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட விளக்கம், புரியுதுங்களா? அப்ப நபித்தோழர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் கொஞ்சம் நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, ஏன்னா இது சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அழுத்தமா சொல்றேன். இன்று நாம் குரானை படிப்பது போன்று புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி, கியாமத்தே மட்டுமே ஒரு அர்த்தத்தை கூட நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். அவ்வளவு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கணும். என்னமா அப்படிதானே? நீ மாற்றி தலையாட்டிய நடக்கும் அப்படித்தான் இருக்கு. நம்ம பாட்டியாக்களே எத்தனை பேரை நீங்க கேளுங்க, ஒன்றும் கேட்க வேணாம், அது இல்லை ரப்பிள்ளாளர்களுக்கு அர்த்தம் கேளுங்க. என்னமா அர்த்தம் அப்படி தவணாக பாட்டு வந்தோம் தெளிவா இருப்பான். மௌத்தே வந்தா கூட சரி, மௌத்து தான் நாளைக்கு வரப்போதே, ஒரு ஆயிரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுப்போம். அப்ப ஏதாவது காத்து இல்லாம புட்டியில எவ்வளவு வச்சிருக்கோம், யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டாங்க வந்து பாக்குறவங்க, அப்பயே தெரியுதுதான் நல்லா பாதுகாக்கணும். அப்ப இன்றைக்கு சில முட்டாளர்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், தங்களை மாதிரி சகாபாக்களை கணக்கு கொண்டு வச்சிருக்கிறார். மனிதன் தன்னை போட்டுதான் பிறரை கணிப்பான் என்று சொல்லக்கூடிய பழமொழி. சகாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு ஆயத்தை கூட அதற்கு விளக்கம் தெரியாமல் அந்த ஆயத்தை விட்டு தாண்ட மாட்டார்கள். நாம் படித்த படிப்பதை போன்று அர்த்தமும் தெரியாம கருத்தும் தெரியாம அவர்கள் ஒரு வசனத்தை கடக்க மாட்டார்கள். இமாம் அபூ அப்துல் ரஹ்மான் அஸ்-ஸுலைமி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர்கள் யார்? உஸ்மான் இப்னு அஃபான், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். தங்களது ஆசிரியர்களை பற்றி மாணவர் சொல்கிறார், இவர்கள் நபியிடமிருந்து 10 வசனங்களை கற்றுக்கொண்டால், நபியிடமிருந்து 10 வசனங்களை கற்றுக்கொண்டால் அந்த வசனங்களில் என்ன இல்ம் இருக்கிறது அமல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் அந்த 10 வசனங்களை கடக்க மாட்டார்கள், தாண்ட மாட்டார்கள். நம்ம ஊர்ல சின்ன பிள்ளைங்க மனப்பாடம் செய்கிற மாதிரி சஹாபாக்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்யவில்லை. எனவே அப்துல் ரஹ்மான் சுலமியை சொல்கின்றார், எனவேதான் நாங்கள் சஹாபாக்களிடமிருந்து குர்ஆனையும் மனனம் செய்தோம், குர்ஆனில் உள்ள இல்மையும் மனனம் செய்தோம், அதில் உள்ள அமலையும் நாங்கள் பாதுகாத்தோம். அப்துல்லா உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, சூரத்துல் பக்ராவை 8 ஆண்டுகளில் மனப்பாடம் செய்தார்கள். இன்று நம்ம ஊர்ல ஒரு 5 வயசு 7 வயசுக்குள்ள 1 மாசத்துல மனப்பாடம் செஞ்சதா சூரத்துல் பக்ரா. இவர்கள் மனப்பாடம் செய்வது என்ன, அவர்கள் மனப்பாடம் செய்வது என்ன? இவர்கள் வெறும் வார்த்தையை மனப்பாடம் செய்கிறார்கள், செய்தார்கள், செய்கின்றார்கள். அவர்கள் மனப்பாடம் செய்வது என்ன? ஒவ்வொரு வசனத்தையும் அதில் உள்ள கருத்தையும் அர்த்தத்தையும், அது எப்போது ஏன் இறக்கப்பட்டது, அந்த வசனத்தினுடைய சட்டம் என்ன என்பதோடு சேர்த்து படித்தார்கள். எனவே 8 வருஷத்தில் சூரத்துல் பக்ராவை படித்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எங்களிலே ஒருவர் சூரத்துல் பக்ராவையும் சூரா ஆலே இம்ரானையும் மனப்பாடம் செய்து கொண்டால் அவருடைய மதிப்பு என்பது உள்ளத்தில் ரொம்ப கூடிவிடும். சூரத்துல் பக்ராவை சூரா ஆலே இம்ரானை ஒருவர் மனப்பாடம் செய்து கொண்டால் அவருடைய மதிப்பு எங்களது கண்களிலே மிக அதிகமாக கூடிவிடும். என்ன அர்த்தம்? அப்ப சூரத்துல் பக்ரா சூரா ஆலே இம்ரான் அதிகப்படியா 3 மாசத்துல மனப்பாடம் பண்ணிடலாம். நம்ம ஊர்ல சின்ன சின்ன பிள்ளைகள் மனப்பாடம் செய்கிறார்கள், சரியா? அப்ப வெறும் வார்த்தைகளை மனப்பாடம் செய்வதே அங்கே சொன்னார்கள் இல்லை, அதனுடைய கருத்துக்களை. ஆகவேதான் தாபியங்களும் சஹாபாக்களுடைய மாணவர்களும் வெறும் குர்ஆனின் வார்த்தைகளை மட்டும் சஹாபாக்களிடமிருந்து படிக்கவில்லை, குர்ஆனுடைய கருத்துக்களை மனப்பாடம் செய்தார்கள். இமாம் முஜாஹித் இப்ரா அப்பாசுடைய மாணவர் சொல்கின்றார்கள், நான் முழுமையாக கௌரியங்கள் முழுமையாக மூன்று முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே குர்ஆனை மரணமாக ஒப்பித்தேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆயத்தை ஓதிவிட்டு அங்கே நின்று இந்த ஆயத் என்ன சொல்கிறது, இந்த ஆயத்தின் உள்கருத்து என்ன, இந்த ஆயத் எப்போது இறக்கப்பட்டது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டே மூன்று முறை நான் அப்படி செய்தேன். அவங்க கல்விக்காக வேண்டி வாழ்ந்தாங்க, நம்ம மந்தி சாப்பாடுக்காக வாழ்ந்து கபாபு தஜாஜு இந்த ஊர் ஃபுல்லா என்னங்க இருக்கு கல்வி நிலையம் இருக்கா, அரபு நாடாச்சு, சஹாபாக்கள் வாழ்ந்த இடமாச்சு, சாதிக்கு வாழ்ந்த இடமாச்சு, எங்கேயாவது மதர்சா தெரியுதா, மர்கஸ் தெரியுதா, தாவா சென்று தெரியுதா, இல்மு சென்று தெரியுதான்னு சொன்னா எங்க பார்த்தாலும் மந்தி கிடையாது, சாப்பாடு கிடையாது, திங்கிற கிடையாது, எல்லா சாப்பாடு இல்லாமல் மொத்தமா இந்த ஊர்ல தான் இருக்காங்க. நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் இருக்குது, நமக்கே வெக்கமா இல்ல, சொல்லுங்க பாக்கலாம், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு, என்ன அதே போல நம்ம பிள்ளைகளையும் பழகலாம், துண்ணு 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 போறது அன்னைக்கு அவனை துங்க வைக்கிறதா வேணும், கடைசியில் அறிவு எங்க இருந்து வரும் அவனுக்கு, அளவ சாப்பிடணும் யாராவது சொல்ற நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுல கேட்டா சொல்லுவீங்க நம்ம பிள்ளைங்க தான் சாப்பிடுறதே இல்லைன்னு சொல்லிட்டு, அவன் வீட்டுல வாங்கிட்டு போற சாக்லேட் அது இது ரொட்டு ரொட்டு சாமான என்ன வீட்டுல உள்ள பூனையா சாப்பிடுது. சரி வாங்க மனசியமான வேதனை கொட்டிக்கிறேன். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கௌரிய உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத்தில் பிறந்தவங்க ஹிஜ்ரி 103 இறக்குறாங்க. எல்லா இமாமுடைய இடத்துலயும் சொல்லிட்டு வரும், எப்படியாவது 12 மணி வரைக்கும் சபரா இருந்திருக்க முடியும். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞரை பற்றி உஸ்தாத் பற்றி பஸ்ரூத்தை பற்றி சொல்கிறார்கள். இவங்க ஹிஜ்ரி 63 இறக்குறாங்க, ரொம்ப பெரிய இமாம், ஒரு ஒருத்தரை பற்றி சொல்றதா இருந்தா ஒரு நாள் ஃபுல்லா சொல்லணும், அவ்வளவு பெரியவங்க சொல்றாங்க. இவங்க எங்க இருந்து வர்றாங்கன்னா மக்கள் இருந்தோ மதினால இருந்தோ பஸ்ராவுக்கு வர்றாங்க, ஏறக்குறைய 2000 கிலோமீட்டருக்கு மேல பயணம் செய்து பஸ்ராவுக்கு வர்றாங்க. பஸ்ராவுக்கு வந்தா எதுக்காக வேண்டி வர்றாங்க, ஒரே ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி புறப்பட்டு வர்றாங்க. வந்து அந்த ஆசிரியரை தேடினா அவர் இப்பத்தான் சில நாட்களுக்கு முன்பு சிரியா தமஸ்கு டெமாஸ்கஸ் சென்று விட்டார் என்று சொன்ன உடனே வந்த பயணத்திலிருந்து அப்படியே டெமாஸ்கஸ் புறப்பட்டார்கள். ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை கேட்பதற்கு இன்னைக்கு நாங்க பஸ் அனுப்புறோம், கார் அனுப்புறோம், ஏசி பஸ் ஏசி கார், இங்க உங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க, சமோசா ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்போம் சொன்னா கூட பாப்பங்க வீட்டுக்கு விருந்தாளி வர்ற மாதிரி தெரியுது, போன் பண்ற மாதிரி தெரியுது பாப்போம் சொல்லிட்டு. அப்ப இந்த தப்சீருடைய எளிமை இது சாதாரணமான எளிமல்லது, இந்த எளிமை எதை, இந்த எளிமுடைய அடிப்படை என்ன, எதை சம்பந்த, எது சம்பந்தப்பட்ட எளிமை இது சொல்லுங்க, குரான் சம்பந்தப்பட்ட அழிவு சரியா இல்லையா, இந்த எழுமுறை எதை பற்றி பேசப்படுகிறது, குரானுடைய வசனங்கள், குரானுடைய வசனங்கள் யாரிடமிருந்து வந்தன, யாருடைய பேச்சு அது, அல்லாவுடைய பேச்சு அல்லாவிடமிருந்து வந்தன. ஆகவே எப்படி அல்லாவுடைய பேச்சு என்ன சிறப்போ அந்த சிறப்பு இந்த இல்முக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் சூரத்துல் பக்ராவுடைய 270வது வசனம், يُؤْتِي الْحِكْمَةَ مَنْ يَشَاءُ وَمَنْ يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا. ஞானம் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு கொடுக்கின்றான். யாருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கின்றானோ, யார் ஞானம் கொடுக்கப்பட்டாரோ அவருக்கு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப ஹிக்மத் என்பதற்கு மார்க் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், ஃபஹ்முல் குர்ஆன், குர்ஆனை புரிவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், خيركم من تعلم القران وعلمه. உங்களிலே சிறந்தவர் குர்ஆனை கற்று கற்பிப்பவர். நாம இந்த ஹதீஸை எதற்கு எடுத்து வச்சிருக்கோம், புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸை அலிப் பா தா தா அலிப் பா பாத குர்ஆன் சொல்லி ஹிஜ் குடி ஓதலாம் பாருங்க, இதுக்கு மட்டும் வச்சுட்டு அவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு. குர்ஆனை உச்சரிப்பதை தெரிந்து கொண்டவர் சொன்னாங்க, குரானுடைய யார் பெற்றுக் கொண்டாரோ அதை பிறகு கொடுத்தாரோ அவர் உங்களுக்கு சிறந்தவர். அப்ப சஹாபாக்கள் நிறைய முஃபஸ்ஸிர்கள் இருந்தார்கள், அதிலே குறிப்பான நான்கு ஹலீஃபாக்கள், பிறகு அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், உபை இப்னு கஅப், அபு மூசா அஷ்அரி, ஜைத் இப்னு தாபித், அப்துல்லா இப்னு ஜுபைர். அதிகமாக தஃப்ஸீர்கள் யார் மூலமாக அறிவிக்கப்படுகிறது என்றால், அப்துல்லா இப்னு அப்பா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மயீன். அதற்கு அடுத்ததாக ஜைத் இப்னு தாபித், அபு மூஸா அஷ்அரி, உபை இப்னு கஅப். அந்த மாதிரி இப்ப ஹலீஃபாக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தஃப்ஸீர்கள் தெரிந்திருந்தாலும், அவர்களுடைய ஆரம்ப காலங்கள் எல்லாம் இஸ்லாமிய கிலாபத்தை நிறுவுவதிலும் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அடக்குவதிலும் தீர்ப்பதிலுமே கழிந்த காரணத்தால் அவர்களின் மூலமாக தஃப்ஸீருடைய அறிவிப்புகள் குறைவாக இருந்தாலும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக மட்டும் அதிகமான தஃப்ஸீர்கள் நமக்கு கிடைக்கின்றன. காரணம், ஹலீஃபாக்களில் கடைசியாக இருந்தவர்கள் யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு. மக்களோடு அதிகமாக வாழ்ந்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாவிடமிருந்து காலங்கள் தூரமாக தூரமாக மக்களுக்கு ஆயத்துகளுடைய விளக்கங்கள் ஏற்பட்டுக் தேவை ஏற்பட்டுக் கொண்டிருந்தன. சஹாபாக்கள் குறைய குறைய அந்த குர்ஆனுடைய அசலான விளக்கங்களை தேடுகின்ற அந்த தேடுதல் அதிகமான போது, அப்போது இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு தஃப்ஸீருடைய அந்த இல்மை அதிகமாக கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். எனவேதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் இடத்துல எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றிய இடத்துல கேளுங்கள், ஒவ்வொரு வசனம் அது இரவில் இறக்கப்பட்டதா, பகலில் இறக்கப்பட்டதா, பயணத்தில் இறக்கப்பட்டதா, உள்ளூரில் இறக்கப்பட்டதா, தரையில் இறக்கப்பட்டதா, அல்லது மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் சென்று கொண்டிருந்த போது இறக்கப்பட்டதா என்று ஒவ்வொரு வசனத்தை பற்றி எழுந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு எதுவுமே இல்லாமல் பெரிய முஃபஸ்ஸிராயினார். குர்ஆனுடைய சபப் நுசுல் ஒண்ணு கிடையவே கிடையாது. சுப்ஹானல்லாஹ் ரப்பில்லாஹி. மனிதர்கள் அதாவது அரபுல சொல்லாம ஒரு அழகான பழமொழி, அன்னாசு அஅதாவுல் லிமா ஜஹிலு, மனிதன் தனக்கு தெரியாததற்கு எதிரியாக ஆகிவிடுகிறான். மேலும் அவர்கள் சொன்னார்கள், மா நஸலத் ஆயத்தும் இல்லா வகத அலிம்து ஃபீமா உன்ஸிலத் வஅய்னா உன்ஸிலத் இன்ன ரப்பி வஹப லீ கல்பன அகூலா வலிசானன் சபூலா. ஒரு வசனம் இறங்கிய போது அது எதற்காக இறக்கப்பட்டது, எங்கே இறக்கப்பட்டது, எந்த விஷயத்தில் இறக்கப்பட்டது என்பதை நான் அறிவேன். அல்லாஹ் எனக்கு நன்கு புரிந்துணர்ந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தை கொடுத்திருக்கிறார், கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான் குர்ஆனுடைய விளக்க உரையை தெரிந்த மிகப்பெரிய நபித்தோழர். அவர்கள் சொல்கிறார்கள், ஒல்லதி லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த அல்லாஹ்வை எந்த இலாஹை தவிர வேறு இலாஹ் இல்லையோ, எந்த மஅபூதை தவிர வேறு மஅபூத் இல்லையோ, அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு வசனம் இறங்கியிருந்தால்,
யார் விஷயத்தில் அந்த வசனம் இறங்கியது, எங்கே இறங்கியது என்று எனக்கு தெரியாமல் இல்லை, எனக்கு தெரிந்திருக்காமல் அப்படி ஒரு வசனம் இல்லை சொன்னார்கள். அடுத்து சொல்றத பாருங்க, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்படிப்பட்டவர் சொல்கிறார், என்னை விட குர்ஆனுடைய வசனங்களின் விளக்கத்தை அறிந்தவர் ஒருவர் ஒரு இடத்தில் இருக்கிறார், அந்த இடத்திற்கு பயணம் செய்து செல்ல முடியும் என்று இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அவரிடம் சென்று அவரிடம் இருக்கின்ற எளிமை நான் பெற்று வருவேன். இப்படி சொல்றாங்க பாருங்க. இவ்வளவு பெரிய சஹாபி சொல்கிறார், எனக்கு தெரிந்திருக்கின்ற இந்த குர்ஆன் விளக்கங்களை விட அதிகம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார், அவர் வரை பயணம் செய்து செல்வதற்கு சாத்தியம் இருக்கிறது என்றால் நான் என்ன செய்திருப்பேன், முதல் வேளையாக அவரிடம் சென்று அந்த எளிமை பெற்று வந்திருப்பேன். அடுத்து பாருங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் சின்ன சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது 13 வயசுதான். நபியிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்க முடியவில்லை, காரணம் வயதின் வித்தியாசம். இருந்தாலும் பல விஷயங்களை கற்றார்கள். சரி விட்டுட்டாங்களா, சரி நம்ம தான் ரசூலுல்லா அவருடைய நெருக்கமான ரத்த உறவாச்சு, காசுக்கு பணத்துக்கு கம்மியா வந்துடும், கலீஃபாக நம்மை விட்டு விடுவார்களா, உறவுகள் நம்மை விட்டு விடுவா, சும்மா இருந்தார்களா? ஒவ்வொரு நபி தோழர்களிடத்தில் சென்று கல்வியை தேடிக்கொண்டே இருந்தார், தேடிக்கொண்டே இருந்தார். பெரிய பெரிய சகாபாக்களுக்கு பணிவிடை செய்து பணிவிடை செய்து அவர் கல்வியை அறிந்து கொண்டே இருந்தார். சொல்வார்கள், அன்சாரிகளின் ஒருவருடைய வீட்டுக்கு செல்வேன், அவர் மதிய நேரத்தில் தூங்கி கொண்டிருப்பார், நான் அவரை எழுப்ப மாட்டேன், வெயில் என்னை சுட்டெரிக்கும், மக்காவில் மதீனாவில் அந்த பாலைவன காற்று புழுதிகளை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து என் மீது வீசும், இருந்தாலும் என் ஆசிரியர் அவராக வெளியேறுகின்றவரை நான் எதிர்பார்த்திருப்பேன், நான் விரும்பியிருந்தால் நான் அவரை எழுப்பியிருக்கலாம், ஏனென்றால் எனக்கு தெரியும் என்னை அவர் எவ்வளவு மதிப்பார், ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர் என்பதற்காக, இருந்தாலும் என் ஆசிரியரை சிரமப்படுத்தி நான் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை, அவர் என் மீது என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இப்படி செய்வேன் என்று சொல்கிறார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விசேஷமான மாணவர் யாருங்க, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. 2 உமர் அவர்களுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் வேலை செய்கிறார், பணிவிடை செய்கிறார். எதுக்கு தெரியுமா, பொதுவாக எப்போதுமே பணிவிடை செய்வார்கள், குறிப்பா 2 உமரோட குளோஸா இருக்கிறாங்க. உமர் அவர்கள் எப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவார்கள், ஒரு ஆயத்திற்குரிய விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று. கடைசியில பயணம், போர், பயணம் என்று பல இடங்களிலே உமரோடு சுற்றி திரிந்து விட்டு ஒரே ஒரு நேரம் கடைசியா 2 கழிச்சு சார்ஜ் கிடைக்கிறது எங்க, உமர் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த போது மினாவிலே. உமர் அவர்கள் அப்போதுதான் மக்களை விட்டு தனியாக செல்கிறார்கள், உமர் ஒரு செய்வதற்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக அப்துல்லா இப்னு அப்பாஸ் செல்கிறார். தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் கலீஃபா அமீர் முஃமினீன் அவர்களே, உங்களிடத்தில் நான் ஒரு எளிமை கேட்கட்டுமா என்று சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் கேள் என்று சொல்கிறார்கள். அப்போது சூரா தஹ்ரீமுடைய ஒரு வசனத்தை ஓதி அதற்கு என்ன விளக்கம் கலீஃபா என்று கேட்கிறார்கள். உமர் அவர்கள் பதில் சொல்கிறார், எவ்வளவு பொறுமை பாருங்கள், கல்வி கற்பது 2 பணிமுறை செய்து 1 விளக்கத்தை தெரிந்து கொண்டார். நமக்கு எப்படிங்க, ஒரு போன் பண்ணோம்னா அறிஞ்சா பதில் சொல்லணும், இல்லைன்னா உனக்கெல்லாம் தெரியுமா, என் வேலை உனக்கு என்ன ஏன் படிச்சிடலாம், ஏன் கேள்வி என்ன பதில் சொல்ல முடியாது, எவ்வளவு ஈஸியா போச்சு பாருங்க, டக்கு டக்கு வீட்டுல தோசை சொல்றதை விட சீக்கிரமா உங்களுக்கு பதில் வந்துடும். நல்லாதான் போதுமா, யாரும் எப்படி படிச்சாங்க பாருங்க, அப்படி கஷ்டப்பட்டு படிச்சதுனால இன்னும் அவங்களுக்கு வேலை செஞ்சிச்சு. நமக்கு எல்லா பட்டன் தட்டோட இன்பு கிடைக்கிறது, அவ்வளவு அதே போல போயிடுது, எவ்வளவு ஸ்பீடா வருதோ, சொல்றது புரியுதா இல்லையா, எவ்வளவு ஸ்பீடா வருதோ அவ்வளவு ஸ்பீடா போயிடுது. அந்த கஷ்டப்பட்டு ஒன்னொன்னே சேர்த்தாங்க, அதனால பாதுகாத்தார்கள் உள்ளத்திலும் செய்திலும். அப்புறம் சாபிகள் நிறைய பேர் இருந்தாங்க. எந்திரிக்கும் பொழுது ஒரு சேர்ந்து தண்ணி கொடுக்கறாங்க, அப்ப ரசூல் சொல்லும் அந்த சிறுவராக இருந்த இப்னு அப்பாஸ் யாருன்னா, இவருக்கு எளிமை கொடு, மார்க்கத்தின் ஞானத்தை கொடு, குர்ஆனின் விளக்கத்தை கொடு என்று துவா செய்தார்கள்.
அப்ப தாவியங்கள பாக்குறோம், நிறைய தாவியங்கள் பாருங்க, இப்ப நம்ம பார்ப்போம். எல்லாமே அடிமையா இருந்து கல்வி கற்று பெரிய இமாம்களாக ஆனார்கள். முஜாஹித் என்று ஒரு பெரிய அறிஞர், ஹிஜ்ரி 104 இறந்தவர்கள். இவர்கள் யார் என்றால், சாஹிப் முகமது அபி சாஹிப் என்ற நபி சோழரின் அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டவர்கள். ஹிஜ்ரி 21 பிறந்து 104 இறந்தார்கள். இமாம் முஜாஹித் இவர்கள் சஹாபாக்களிடமிருந்து எவ்வளவு தப்சீர்களை கற்றார்கள் என்றால், தாபியீன்கள் சொல்வார்கள், தபரத் தாபியீன்கள் சொல்வார்கள், ஒரு வசனத்திற்கு முஜாஹித் விளக்கம் சொல்லிவிட்டால் வேறு யாரிடத்திலும் விளக்கம் கேட்காதீர்கள் என்று. யார் இவர்? அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டு கல்வியை படித்தவர். ஹசன் பசரி சொல்வார்கள், இவரை பற்றி நேர்மையாக. அதே போல சயீது குரு ஜுபைர் ரொம்ப பெரிய தாபிரி, அதாவது ஹஜ்ஜாஜ் மன்னர் இவரை போன்றார். இவர் யார் என்றால், ஒரு நீக்குழு அடிமைங்க, கருப்பு இடத்தைச் சேர்ந்த. இப்ப நம்ம தான் பார்க்கும் பொழுது இவரெல்லாம் மனசலா என்பதாக ரொம்ப அருவறுப்பா பாக்குறோமா இல்லையா? நீங்க போய் மக்களை பார்த்தாலும் கூட இவங்களுடைய மேன்மையை சகாபாக்கள் காலத்திலே வாழ்ந்த அந்த கருப்பு மக்களை பொருள் பார்க்க வேண்டும் என்றால் ஹரம் ஷெரீஃபில் போய் மஸ்ஜித் நபவியில் போய் பாருங்க. அரபுகளும் அரபுகளின் பிள்ளைகளும் செல்வத்திலும் சுகபோகத்திலும் உழந்து கொண்டிருக்கும் பொழுது கல்விக்காக வேண்டியே வந்து கல்வியை படித்துக் கொண்டிருப்பார்கள். அங்கே உள்ள அந்த கருப்பு மக்களை பார்த்தா யாரு, ஒருத்தர 20 வருஷம் 30 வருஷம் என்ன செய்யுங்க, ஹரம் ஷெரீஃபில் கல்வி படிச்சுட்டு என்னங்க சாப்பிடுறீங்க, ஏதாவது சதத்தாவுடைய பேர சம்பளம் தான் சாப்பிடுவோம். எப்ப போனாலும் தப்பு அவங்க எல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. எப்ப போனாலும் நீ பாத்துக்கிறீங்களா, அதான் சரி போனா தெரியும். அங்கேயே உட்காந்துப்போம், என்ன சாப்பிட போறாங்களா, தூங்க போறாங்களா, என்ன எப்போ போன, ராத்திரி 3 போனாலும் உட்காந்துருப்பாங்க, 12 போனாலும் உட்காந்துருப்பாங்க, 1 போனாலும் உட்காந்துருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் தருத்து நடக்குது அங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன், அவர்கள் கல்வியின் அருமையை தெரிந்தார்கள். அதனால் அவர்களால் தாகம் தணிய முடியவில்லை. நம்ம சாப்பாடு திங்கிறது தூங்குறது அரம் சரி போனா என்ன செய்யறாங்க, எல்லாரும் நல்ல சொகுசான அறை வேணும், நல்லா கொட்ட விட்டு தாங்கணும், தூங்கணும், நிறைய வகை வகையான டிஷ் சாப்பாடு எந்த கம்பெனிகளா கொடுப்பாங்கன்னு கேட்டு அந்த கம்பெனிகளுக்கு நல்லா போட்டு பிடிக்க திங்கணும். கடைசியில தாம சொல்லும் போது அரம் சரி பண்ண ஓடி போய் சின்ன இடத்துல வந்து திரும்ப ஒழுங்கி திங்கணும். சொல்றது தப்பா இல்லையா? சரியா சொல்லுங்க, தப்பா சொல்லணும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க ஹஜ்ஜுக்கு எதுக்கு போறாங்கன்னு சொன்னா நல்லா தூங்குறதுக்கு நல்லா தூங்குறது. தமிழ்நாட்டுக்காரங்களோட சண்டை எங்க வரும்னு சொன்னா சாப்பாடு தெரியுங்க தூங்குறது சரி. யாராவது எவ்வளவுதான் கொடுத்தாரு, காப்பத்துக்கா வாசலே ரூம் கொடுத்தாலும் சரி அப்படிதான் இருப்பான். நல்லா பாதுகாக்கணும். சரி மாமி இடையே ஆரம்பத்தை சொல்லிக்கிறேன். அடுத்து பாருங்க, இக்ரிமான ஒரு தாபிரி, இவங்களை பற்றிதான் ஹசரத் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இக்ரிமா இருக்கும் போது என்னிடத்துல விளக்கம் கேட்காதீர்கள். அந்த அளவு பெரியவங்க இவங்க யாருன்னு சொன்னா, இந்த மொரோக்கோல பர்பர்னு ஒரு மக்கள் இருப்பாங்க பாருங்க, பர்பரின்னு சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப முரட்டா இருப்பாங்க. ஹரம் ஷெரீஃப் வருவாங்க, லேசா கைப்பட்டுச்சுன்னா 4 பொத்துரு வந்துட வேண்டியதான், இந்த பக்கம் கைப்பட்டுச்சுன்னா அடுத்த 5 பொத்துரு வந்துருந்தா அப்படி இருப்பாங்க, முரட்டு முரட்டு ஆளுங்க. அந்த வருஷத்தை சேர்ந்தவர்கள் இவங்களும் அருமையா இருந்து வந்தவங்க. இப்படி பார்த்தது எல்லா மனு இவருக்கு எப்படி கல்வி படிச்சு கொடுத்தாங்கன்னா, காலில் 2 விளங்கு போட்டுருவாங்க, எந்திரிச்சு போக கூடாதுன்னு உட்காந்து மனப்பாடம் பண்ணும் படி அப்பதான் உருவேன் சொல்லிட்டு இவங்களுடைய அத்தை அருமையா வந்து வந்தவங்க எப்படி படிச்சிருக்காங்க பாத்தீங்களா. இவங்க யாரு, இக்ரிமா ரலி அல்லாஹு அன்ஹு அழகி ஹிஜ்ரி 105 ஒப்பாத்தானா. அதே போல தகாதா இப்னு தஆமா, தகாதா கூட சொல்லியிருப்போம் தப்சீர்கள், ஹிஜ்ரி 61 பிறந்தாங்க, ஹிஜ்ரி 118 இறந்தாங்க. அதே போல இமாம் பஹா இப்னு முஜாஹித், இவங்க இறந்தது ஹிஜ்ரி 100 பிறப்பை பற்றி குறிப்பு கிடையாது. அதா இப்னு அபி ரபாஹ், அதா இப்னு அபி ரபாஹ் ஹிஜ்ரி 27 பிறந்தாங்க, 104 இறந்தாங்க. இவங்க எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட பல சகாபாக்களிடத்தில் போய் பல ஆண்டுகள் பணிவுரை செய்து குர்ஆனுடைய விளக்கங்களை கற்றுக்கொண்டவர்கள். சகாபாக்களுடைய காலத்தை பொறுத்தவரை இப்ப இந்த தப்சீருடைய கல்வி எப்படி ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சகாபாக்களுடைய காலத்தில் எப்படி ஹதீஸ்கள் எல்லாம் வாய் வழியாகவே இருந்தனவோ அதுபோன்று தப்சீருடைய இல்மும் வாய் வழியாகவே இருந்தன. ஒரு சஹாபி சொன்னாங்க, ஒரு சஹாபியை கேட்டாங்க, இப்படியாகவே மனது நெஞ்சங்களில் பாதுகாக்கப்பட்ட ஒரு இல்மாகவே இருந்தது. அதற்கு பிறகு இரண்டாவதாக ஹதீஸ் கலைகள் ஒருங்கிணைக்கப்பட்ட போது ஹதீஸ்களை தொகுத்த முஹத்தீஸ்கள், இமாம் அஹ்மதைப் போல, இமாம் புகாரியைப் போல, இமாம் திர்மிதியைப் போல, இமாம் முஸ்லிம், இமாம் இப்னு மாஜாவைப் போல, தங்களுடைய ஹதீஸ்களை ஆசிரியர்களிடமிருந்து குர்ஆனின் விளக்கமாக என்ன கேட்டார்களோ அதை தங்களுடைய ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்தார்கள். எனவேதான் சஹீஹுல் புகாரியிலே ஒரு பெரும் பகுதியாக கிதாபுத் தஃப்ஸீர் விரிவுரை அத்தியாயம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லீமிலே பார்க்கலாம். ஜாமியுல் திருமதியிலே நீங்கள் பார்க்கலாம். இமாம் இப்னு மாஜாவிற்கு அப்படி ஒரு நூல் இருந்தது, ஆனால் பின்னால் கிடைக்கவில்லை. இப்படியாக ஹதீஸ்களின் நூல்களிலே தங்களது ஹதீஸ்களை அறிஞர்கள் மூலமாக தெரிந்து கொண்டதை முஹத்தீஸ்கள் பதிவு செய்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த காலம் வருகிறது, தப்சீருக்கென்றே தனியாக நூல்கள் எழுதப்பட ஆரம்பித்தன. எப்படி ஹதீஸுக்காக தனியாக நூல்கள் எழுதப்பட்டனவோ அது போன்று மன்னிக்கிறோம், இப்னு மாஜாவுடைய நூலை வந்து நம்ம முன்னாடி ஹதீஸ்களில் சொன்னோம், அப்படி இல்லை. இமாம் இப்னு மாஜா தப்சீருக்கு ஹதீஸுக்கு எப்படி சுனன் இப்னு மாஜா எழுதினார்களோ அதே போல தப்சீருக்கென்று ஒரு நூல் எழுதினார்கள். ஆனா அது இன்றைக்கு நமக்கு கையில கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எழுதியது உண்மை. அதற்கு அடுத்ததாக தப்சீர்களை மட்டும் குறிப்பாக சஹாபாக்கள், தாபியீன்கள், தபீஉத் தாபியீன்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளோடு தொகுத்தார்கள் இமாம் அபூ ஜஃபர் அத்தபரி ரஹிமஹுல்லா. அபூ ஜஃபர் இப்னு ஜலீல் அத்தபரி இவர்கள் ஹிஜ்ரி 310 மரணிக்கின்றார்கள். அதாவது ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு அடுத்தபடியாக வந்தவர்கள். இவருடைய விளக்கங்களைத்தான் அதிகமாக நாம் நம்முடைய இந்த மூன்று அமர்வு, அதாவது நான்கு நாட்களுடைய அமர்வுகளில் பார்த்தோம். அடுத்ததாக இமாம் அபூபக்கர் இவர்கள் ஹிஜ்ரி 318 வர்ணிக்கிறார்கள். இவர்களும் தப்சீருக்காக ஒரு தனி நூலை எழுதினார்கள். அடுத்து இமாம் இப்னு அபி ஹாத்தம் இவர்கள் ஹிஜ்ரி 327 வர்ணிக்கிறார்கள். அடுத்து அபு ஷேக் இப்னு அபி ஹிப்பான் இவர்கள் எல்லோரும் தப்சீருக்காக வேண்டி தனி நூல்களை தொகுத்தார்கள். இது குறிப்பாக இன்று வரை எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடியதாக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகவும் ஊற்றாகவும் தப்சீருடைய கடலாகவும் விளங்குவதுதான் இமாம் இப்னு ஜரீர் அபூ ஜஃபருடைய இமாம் தபரியுடைய தப்சீர் நூல். இவர்கள் சஹாபாக்களுடைய கூற்றுகளை பதிவு செய்தார்கள், அரபி சட்ட நுணுக்கங்களை, இலக்கிய இலக்கியங்களை பதிவு செய்தார்கள், அறிவிப்பாளருடைய தொடரோடு அறிவிப்புகளை பதிவு செய்தார்கள், கிராஸ்களை பதிவு செய்தார்கள். ஒரு வசனம் எந்தெந்த விதத்தில் ஓதப்பட்டிருக்கின்றன, எந்தெந்த நாட்டவர்கள் அப்படி ஓதினார்கள், அதே மிக ஏற்றமான கிராமத்து எது, சட்டப்பூர்வமான எது, அதிகமான சகாபாக்கள் ஓதியது எது என்று மிக விசாலமான வகையிலே தனது தப்சீரை அமைத்தார்கள். பல கூற்றுகளில் எந்த கூற்று குர்ஆனுடைய வசனத்திற்கு மிக ஏற்றமானது என்பதையும் அவர்கள் தங்களது முடிவாக பதிவும் செய்திருக்கிறார்கள். அடுத்து நான்காவது ஒரு காலம் வருகிறது, அங்கே பல அறிஞர்கள் தப்சீருடைய கலையை தொகுக்கின்றார்கள். அப்படி தொகுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சரியான அறிவிப்பு, தவறான அறிவிப்பு, பலவீனமான அறிவிப்பு, யூதர்கள் சொன்ன சம்பவங்கள் இவற்றையெல்லாம் தப்சீருடைய கலைகளுக்குள் அவர்கள் நுழைத்து தப்சீர்கள் எழுதுகின்றார்கள். அதற்கு பிறகு தப்சீருடைய அடுத்த ஒரு காலகட்டம் வருகிறது. ஒரு அறிஞர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு ஏற்ப தப்சீர் எழுதுவது. அரபு இலக்கணத்தை படித்தவர் அரபு இலக்கணத்தின் அடிப்படையில் தப்சீர் எழுதினார். பித்து சட்ட நுணுக்கங்கள் படித்தவர்கள் சட்ட நுணுக்கங்களின் அடிப்படையில் தப்சீர் எழுதினார். வரலாறுகளை படித்தவர்கள் வரலாற்றின் அடிப்படையில் தப்சீர் எழுதினார்கள். அவர் எந்த துறையை சார்ந்திருந்தாரோ அந்த துறைக்கு ஏற்ப அவர் குர்ஆனுக்கு விளக்க வழி எழுத ஆரம்பித்தார்கள். இப்படி எழுதியவர்கள் மூத்தவர்களாக நாம் குறிப்பிடுவதென்றால் அபு ஹையான் முஹம்மது இப்னு யூசுப். அபு ஹையான் முஹம்மது இப்னு யூசுப் இன்றைய ஸ்பெயினில் உள்ள கர்நாடகாவில் பிறந்தவர்கள். 654 ஹிஜ்ரியிலே ஒஃபாத்தானது, ஹிஜ்ரி 745 கெய்ரோ சிட்டியிலே. இவர்கள் அல் பஹ்ருல் முஹீத் என்ற தப்சீரை எழுந்தார்கள், மிகப்பெரிய தப்சீர். அதில் நஹ்வு சம்பந்தப்பட்ட அரபி இலக்கணத்தின் அடிப்படையில் குர்ஆனுக்கு அவர்கள் விளக்கம் எழுதினார்கள். அதுபோன்று ஃபஹ்ருத்தீன் அர்ராஜி, இவர்கள் இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் தான். அதுபோன்று இமாம் குர்துபி, இமாம் சஹலபி, இவர்கள் எல்லாம் தங்களுடைய துறை சார்ந்து குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினார்கள். இன்னொரு பக்கம் குர்ஆனுடைய ஒரு குறிப்பிட்ட துறைக்கு விளக்கம் எழுதியவர்கள், குர்ஆனுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு. அதாவது உதாரணமாக நாசிக் மன்சூக், மாற்றப்பட்ட வசனங்கள், சட்டங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள் எது, அந்த வசனங்களை மாற்றிய வசனங்கள் எது, இதெல்லாம் உசூல் தப்சீர் படிக்கிறவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், தப்சீர் படிக்கிறவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்க தப்சீர் நடத்துறதுக்கு தகுதி உள்ளவங்க. அதே போல இமாம் அபு உபைதா, இதில் 210 இறந்தவர்கள். இவர்கள் குர்ஆனுடைய வார்த்தைகள், அதனுடைய இலக்கணத்தின் அடிப்படை சொற்கள், அதற்கு விளக்கம் எழுதினார்கள். அந்த இலக்கணத்தின் அடிப்படைகளை சரியாக முடிவு செய்தால்தான் பிறகு கருத்துக்களை எப்படி முடிவு செய்வது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதுபோன்று இமாம் அபு உபைத் அல் காசிம் இப்னு சல்லாம், இமாம் அபு உபைத் அல் காசிம் இப்னு சல்லாம் அல்லது சல்லாம், இது 244 இறந்தவர்கள். இவர்களும் நாசிக் மன்சூரை பற்றி தப்சீர் எழுதினார்கள். அதுபோன்று இமாம் அபு தாவூத் அஸ்ஸிஜஸ்தானி, ஹதீஸ் நூல் படிக்கிறவங்க சுனன் அபு தாவூத் அந்த நூலுடைய ஆசிரியரும், இமாம் அபு அலி, இமாம் அபு தாவூத் அஸ்ஸிஜஸ்தானி ஹிஜ்ரி 275 இறந்தவர்கள். அபு அலி இப்னு அல் மதீனி, அலி இப்னு அல் மதீனி என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஹதீஸ்களை அறிஞர், இமாம் புகாரியுடைய ஆசிரியர், ஹிஜ்ரி 234 இறந்தவர்கள். இவர்கள் அஸ்பாபு நுசூல், குர்ஆனுடைய வசனங்கள் எந்தெந்த காரணத்தினால் இறக்கப்பட்டன என்பதற்கு தனி விளக்கம் எழுதினார்கள். அதுபோன்று ஹிஜ்ரி 597 இறந்த இமாம் அபுல் ஃபரஜ் இப்னு ஜௌசி, இப்னு ஜௌசி என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 597 இறந்தவர்கள். இவர்களும் அஸ்பாபு நுசூலில் குர்ஆன், குர்ஆனுடைய வசனங்கள் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த காரணத்திற்காக இறக்கப்பட்டன என்று தனி ஒரு நூலை தொகுத்தார்கள். அதுபோன்று ஹிஜ்ரி 468 இறந்த இமாம் வாஹிதி அவர்களும் இப்படி ஒரு நூலை தொகுத்தார்கள் அஸ்பாபு நுசூலை பற்றி. பிறகு அர்ராகிப் அல் இஸ்பஹானி, ஹிஜ்ரி 502 இறந்தவர்கள். இவர்களும் குர்ஆனுடைய சொற்கள் சம்பந்தமான விளக்கம், ஒவ்வொரு சொல்லுக்கும் அரபி அகராதியில் என்ன கருத்து, குர்ஆனிலே என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒரு நூல் எழுதினார்கள். அதுபோன்று அல் ஜஸ்வாஸ், ஹனபி சட்ட வல்லுநராகிய அல் ஜஸ்வாஸ் என்ற அறிஞர், இதில் 370 இறந்தவர்கள். குர்ஆனுடைய சட்ட வசனங்கள், 500 வசனங்கள் ஏறத்தாழ அந்த சட்ட வசனங்களுக்கு மட்டும் விளக்கம் எழுதினார்கள். அதுபோன்று இபுனுல் ஆதி, ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்னு இபுன் அரபி, அவர் சூஃபி வழிகேற்ற உள்ளோம், இவங்க இபுனுல் அரபி, மாலிக் மதுஹபை சேர்ந்தவர்கள், ஹிஜ்ரி 543 இறந்தவர்கள். இவர்களும் குர்ஆனுடைய சித்துரு சட்ட வசனங்களுக்கு, தொழுகை, நோன்பு, வராசத்து, சொத்துரிமை, இது போன்ற சித்துரு சட்ட நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கு தனி நூல் எழுதினார்கள். அதுபோன்று இமாம் அல் ஹர்வாஸ், இவங்க ஷாஃபிஈ மதுஹபுடைய சட்ட வல்லுநர், 504 இறந்தவர்கள். இவர்கள் 504 இமாம் அல் ஹர்வாஸ் ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்தவர்கள். இவர்களும் குர்ஆனுடைய சட்ட வசனங்களுக்கு மட்டும் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். இப்படி தப்சீருடைய ஒரு வகையாக அத்தப்சீருல் மௌதூஈ, அதாவது குறிப்பிட்ட ஒரு தலைப்பில் தப்சீர் எழுதுவது, அரபு இலக்கணம் என்றால் இலக்கணம் சம்பந்தப்பட்டது மட்டும், கிறித்துவ சட்டம் என்றால் கிறித்துவ சட்டம் மட்டும், நாசிக் மன்சூர் என்றால் நாசிக் மன்சூர், அஸ்பாபு நுசூர் என்றால் அஸ்பாபு நுசூர். இப்படியாக குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியவர்கள். அடுத்து தப்சீரை பற்றி சொல்லும் பொழுது, ஒன்று குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்வது, இரண்டாவது ஹதீஸை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது, மூன்றாவது சஹாபாக்களுடைய கூற்றை கொண்டு அல்லது தாபியீன்களுடைய கூற்றை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது, நான்காவதாக அரபி மொழியின் அடிப்படையில் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது. நமது முன்னோர்களை பொறுத்தவரை அரபி மொழியின் அடிப்படையிலோ அவர்கள் குர்ஆனிலிருந்து புரிந்து கொண்ட அந்த புரிதலின் அடிப்படையிலோ விளக்கம் சொல்வது மிக குறைவாக இருக்கும். சஹாபாக்கள் தாபியீன்கள் தமிழ் தாபியீன்கள் என்ன சொன்னார்களோ அத்தோடு அவர்கள் போதுமாக்கிக் கொள்வார்கள். யாருக்கு அறிவின் அடிப்படையில் தப்சீர் என்று சொல்வார்கள், புரியுதலின் அடிப்படையிலே தப்சீர் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்றால், யார் உசூல் தப்சீரை படித்திருக்கின்றார்களோ, ஹதீஸ்களை மிக விரிவாக படித்திருக்கின்றார்களோ, குர்ஆனுடைய நாசிக் மன்சூகையும் அஸ்பாபு நுசூலையும் படித்திருக்கின்றார்களோ, அவர்கள் பயந்து பயந்து தப்சீர் செய்யலாம் ரஹியின் அடிப்படையில். ஆனால் எதையும் படிக்காமல் கருணமாக்களை வைத்துக் கொண்டோ அல்லது தான் படித்த இன்ஜினியரிங் படிப்பை வைத்துக் கொண்டோ தான் படித்த வரலாற்றை வைத்துக் கொண்டோ அறிவியலை வைத்துக் கொண்டோ குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வந்து விட்டார்கள். ஒரு ஊர்ல அப்படித்தான், அதுவும் முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய இயக்கத்திலேயே தாவா கண்டு. அப்ப ஒருத்தர் பயன் செய்யறார், பயன் செய்யும்போது எந்திரிக்கும் போது நானும் ஆலிம் தான் சொல்லி பயன் ஆரம்பிச்சார். உலகத்தில் இப்படி ஒரு ஆலிம் பயன் செஞ்சு பார்த்ததே கிடையாது, நானும் ஆலிம் தான் சொல்லிட்டு என்ன வரும் படித்தவன் ஒரு பெரிய மர்க்கத்தில் நடக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக நம் குர்துபி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இல்மிலே நான் அறியாத ஒன்றை சொன்னால் எந்த வானம் எனக்கு நிழல் கொடுக்கும், எந்த பூமி என்னை தாங்கும், அவ்வளவு பயந்தாகியா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரி, அடுத்து தப்சீருடைய நூல்கள்ல நம்ம எந்த நூல்களை எடுத்துக்கொள்ளலாம், எது நமக்கு ரொம்ப நம்ப தகுந்த நல்ல நூல் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக எல்லா அறிஞர்களும் எந்த வகை அறிஞராக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்வது ஜாமியுல் பயான் அன் தஅவீலி ஆயில் குர்ஆன் இப்னு ஜரீர் அத்தபரி. இமாம் தபரியுடைய ஜாமியுல் பயான் அன் தஅவீலி ஆயில் குர்ஆன். இமாம் அபூ ஜஃபர் அத்தபரி அவர்கள் மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், முஹத்தித், ஃபகீஹ், ஃபிக்ஹ் சட்ட வல்லுநர், வரலாற்று வல்லுநர், இவ்வளவு கல், அது போன்ற அரபி இலக்கண இலக்கியத்தின் மிகப்பெரிய பண்டிதர். இப்படி இருந்து அவர் தப்சீர் செய்தார்கள். இவர்கள் இன்று ஈரானுடைய ஒரு பகுதியான கபுரஸ்தானிலே பிறந்து பகுதாதிலே இறந்தார்கள். இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 224, இவர்கள் இறந்தது ஹிஜ்ரி 310. குர்ஆனுடைய கிராத்துகளை அறிந்தவர்கள், ஹதீஸை அறிந்தவர்கள், கல்விக்காக வேண்டிய தன்னை அழித்துக் கொண்டவர்கள், இஜ்திஹாத் என்ற சுய ஆய்வு திறமையும் உடையவர்கள். இவர்கள் பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கிறதுனால சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கோம். இன்னும் தவறி தப்சீர் எழுதும்போது தன்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்றாங்க, நான் இந்த மாதிரி ஒரு தப்சீர் எழுத போறேன்னு சொல்லி மாணவர்கள் கேட்கிறாங்க, எவ்வளவு பக்கத்துக்குள்ளார முடிக்கலாம்னு சொல்லி. அப்ப இமாம் சொல்றாங்க, 30,000 பக்கங்கள் எழுதலாம் என்று இருக்கிறேன் சொல்லி. 30,000 பக்கங்கள், 30,000. நீங்க கையெழுத்து பிரதிகளை பார்த்திருந்தீங்களா உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல இப்ப நீங்க மக்கா மதினா போனீங்கன்னா அந்த லைப்ரரி இருக்கு, அந்த கையெழுத்து பிரதிகள் தான் பாதுகாக்கப்பட்டது. அவங்க ஒரு பேப்பர்ல அல்லது ஏதாச்சும் ஒரு துணியிலையோ அல்லது அந்த காலத்துல என்ன எழுதுறது இருந்துச்சோ அதுல ஒரு பேஜில் அவங்க எழுதியிருக்கிறத இன்றைய காலத்துல நம்ம டைப் செட்டிங், நார்மலான டைப் செட்டிங் 15 வச்சு ட்ரெடிஷனல் அரபிக்ல நம்ம டைப் செஞ்சா A4ல குறைஞ்சது 10 பக்கம், அவங்க ஒரு பக்கத்துல எழுதியிருக்காரு. அப்ப 30,000 பத்துல பெருக்குங்க, 3 லட்சம் ஆச்சா, 3 லட்சம் பேஜ் வந்துடும். அதை சுருக்கி அவங்க கடைசியில 3,000 பேஜில் எழுதுறாங்க. அதுதான் இன்னைக்கு 35 வால்யூமா இருக்கு. இப்படி அவங்க 3,000 பக்கத்தில் எழுதுறாங்க பாருங்க தப்சீர், அது இன்று எத்தனை வால்யூமா பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது, 35 வால்யூமா. சுப்ஹானல்லாஹ். இமாம் நவவி சொல்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா நவவி எப்படிப்பட்ட அறிஞர்கள், அஜ்மஅத்தில் உம்மத்து அலா அன்னஹு லம் யுஸன்னஃப் மித்ல தப்சீர் தபரி, தப்சீர் தபரியை போன்று ஒரு விரிவுரை எழுதப்பட்டதே கிடையாது. இமாம் அபு ஹாமித் அல் இஸ்பாஹி இவங்களும் மூத்தவர்கள் உள்ளோம் சொல்றாங்க, தப்சீர் தபரி சைனாவில் இருக்கு, இவங்க இருக்கிறது எங்க இருக்காங்க, இராக்கில் ஈரான் இருக்காங்க, சைனாலதான் தப்சீர் தவறி கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தர் வெறும் தப்சீர் தவறிய வாங்கறதுக்கு சைனாவுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தா கூட அவருக்கு அந்த பயணம் நஷ்டமான பயணம் சொன்னாங்க. தப்சீர்களில் மிக சரியான தப்சீர் தவறியுடைய தப்சீராகும், ஏனென்றால் அவர்தான் சனப்புகளுடைய கூற்றுகளை சனதோடு பதிவு செய்கிறார். சரி வாங்க, அப்ப நம்ம சுருக்கமா முடிச்சிடும். அப்ப இந்த மாதிரி தப்சீருடைய நூல்கள் பல வகைகளாக இருக்கின்றன, பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுல குறிப்பா நாம் எடுத்துக்கொண்டது இமாம் இப்னு கஸீருடைய தப்சீர், அதே போல இமாம் புருத்தியுடைய தப்சீர். அதை மட்டும் நம்ம சுருக்கமா பார்த்ததாக இருந்தால் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 701 பிறந்து ஹிஜ்ரி 774 மாணவராகவும் இருக்கிறார்கள். பல கல்வியில் ஹதீஸ் சட்டம் கிராத்து இந்த மாதிரி பல துறைகளிலே திறமை பெற்றவர்கள். இவர்கள் குர்ஆனுக்காக தப்சீரும் குர்ஆன் அஃரீம் என்று தப்சீர் எழுதுகிறார்கள். இவங்களுடைய தப்சீருடைய அடிப்படை என்னவென்றால் இமாம் தபரியுடைய தப்சீர் தான். அதை கொஞ்சம் சுருக்கிறாங்க, அதுல இல்லாத நிறைய விஷயங்களை சேர்க்கிறாங்க, அதான் இவங்களுடைய வேலை. அப்ப தப்சீர் தபரியில கிடைக்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் எது கிடைக்கும் உங்களுக்கு, இப்னு கஸீர்ல கிடைக்கும். அது போக மற்ற ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு இருந்தா அந்த ஹதீஸுகளை கொண்டு வந்து அதனுடைய தரங்களை பிரிப்பார்கள். வேற ஏதாவது அறிவிப்புகள் கிடைத்திருக்குமானால் அந்த அறிவிப்புகளை தப்சீர்களை பதிவு செஞ்சு அது சரியான அறிவிப்பா தவறான அறிவிப்பா என்று விமர்சனமும் செய்வார்கள். அப்ப இமாம் இப்னு கஸீருடைய தப்சீரும் நமக்கு மிகப்பெரிய ஒரு கலைக்களஞ்சியமான ஒரு தப்சீர். இரண்டாவதாக நாம் எடுத்துக்கொண்ட தப்சீர்கள், முதல்ல தப்சீர் தபரி, அதற்கு அடுத்து ரெண்டு தப்சீர்கள் எடுத்திருக்கிறோம், தப்சீர் இப்னு கஸீர், தப்சீர் குர்துபி. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரை இவங்களும் இன்றைய ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய குர்துபா என்ற நகரத்தில் பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 671 இவங்க மரணிக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஆலிம், பெரிய ஆபித், பெரிய ஜாஹித், நூற்றுக்கணக்கான நூல்களை அவங்க கோர்வு செஞ்சிருக்கிறாங்க, நிறைய நூல்கள் சிறிய பெரிய நூல்களை கோர்வு செஞ்சிருக்கிறாங்க. தஃப்ஸீரை பற்றி ஒரு விரிவான ஒரு, அதாவது ஒரு முறைப்படுத்தப்பட்ட, அதாவது இன்று சொல்வதாக இருந்தால் இந்த டாக்டரேட் செய்யறாங்க, ரிசர்ச் செய்யறாங்க, அந்த மாதிரி தஃப்ஸீர் கடைய முதல் முதல்ல வருத்தவங்க இவங்க. எப்படி ஒரு ஆயத்தை எழுதினோட இந்த ஆயத்தை குறித்து 18 விஷயங்களை நான் பேச போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சில இடங்கள்ல 40 ஒரு ஆயத்துக்கு 40 தலைப்புகள் போட்டுறாங்க. அல்மத்து ஊடா முதலாவது, அல்மத்து சானியா இரண்டாவது, அல்மத்து சாரித்தா மூன்றாவது, இப்படி சில இடங்களில் 40 வரை அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். பொதுவாக மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல அப்படியே மொத்தமா கொட்டுன மாதிரி இருக்கும், முன்னாடி பின்னாடி, அதாவது தப்சீர் சொல்லிட்டே வருவாங்க, இடையில வந்து சுக்கு சட்டத்தை சொல்லுவாங்க, இடையில வந்து அரபி இலக்கணத்தை சொல்லுவாங்க, கிராத்து சொல்லுவாங்க, இப்படி கலந்து இருக்கும் முதியவர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள், பிரித்தாங்க, இல்ல கிராத்து சம்பந்தப்பட்டதா அது ஒரு தனி சட்டம் தர்க்கம் பண்ணுவாங்க, பிரித்திக சட்டமா அதாவது அதை மட்டும் தனி சட்டம் தர்க்கம் பண்ணுவாங்க, அரபு இலக்கண சம்பந்தப்பட்டதா அதை மட்டும் தனியா சட்டரா போட்டு தர்க்கம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கலக்க மாட்டாங்க. அப்ப இமாம் குர்துபியுடைய தப்சீர சொல்ல போனா அவங்க ஒரு தனியா ஒரு டாக்டரேட் செஞ்ச மாதிரி தான். எத்தனை வால்யூம்ல செஞ்சிருக்காங்க, 20 வால்யூமுக்கு மேல செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு நம்ம டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க எத்தனை, 150-200 பக்கத்துக்கு 2 வருஷத்துல கம்ப்யூட்டர்ல கூகுள்ல பார்த்து காப்பி பண்ணி கொடுத்துட்டா டாக்டர். எப்படிங்க இந்து மதத்தாக்குல டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கல்ல, பார்த்து ஏமாந்துறாதீங்க, எல்லா மாஸ்டர்லாம் திறக்க இருக்கிறாங்க, உண்மையிலேயே உழைத்தவர்கள், படித்தவர்கள், மரணம் செய்தவர்கள். ஆனா பெரும்பாலும் ரொம்ப பேரு இந்த டாக்டர் பண்றதுக்கு பின்னாடி ஏன் அலையிறாங்கன்னு சொன்னா, இப்ப அந்த காலத்துல வந்து அப்புறம் இப்ப எம்டி அந்த படிப்புல அவங்க என்னென்ன தரத்தை எந்தெந்த காலேஜ் வச்சிருக்குங்கிறத அவங்களுக்கு காலேஜ் கொடுது. பொதுவாக இன்றைய சூழ்நிலைகள்ல பட்டங்களின் அடிப்படைகளிலே பொருளாதாரம் அமைந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு, அதாவது தனித்துவம் வாய்ந்த ஒரு தப்சீரை குர்துபி அவர்கள் எழுதி முடித்தார்கள். ஆக இந்த தப்சீர் கலை என்பது அதுக்குள்ள ஆண்டோடு நம்மை இணக்கமாக்கக்கூடிய, நெருக்கமாக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது நமக்கு ஈடுபாட்டை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வழியில் இதை எந்த அளவு முடியுமோ நாம் அந்த அளவு அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சமீப காலத்திலேயும் நிறைய பேர் தப்சீர் எழுதியிருக்கிறாங்க. இப்ப ஹயாத்தா இருக்கக்கூடிய இமாம் அபூபக்கர் அல்ஜஸாயிரி எழுதியிருக்கிறாங்க, அதே போல அதுக்கு முன்னாடி இமாம் ஷந்தி எழுதியிருக்கிறாங்க, அதே போல இமாம் சாஹித் ரஹிமஹுல்லா இந்த காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த அரபிகள்ல இங்கிலீஷ் மொழிகள்ல அதிகமாக கிடைக்கிறது. தமிழ்ல தப்சீர் இப்படி கத்தியும் முக்தசர், சமீப காலத்துல வாழ்ந்த சாபூனி என்ற அறிஞர் தப்சீர் இப்படி கத்திர சுருக்கி எழுதியிருக்கிறாங்க, அது இன்றைக்கு தமிழாக்கமாக கிடைக்கிறது. அது கூட ஓரளவுக்கு நீங்க பெற்று பயன்பெறுவதற்கு பொருத்தமானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் சொன்ன விஷயங்களை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் பயன்பெறுவானாக. நம்முடைய இந்த வகுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. இதில் நடந்த குறைகளை, தவறுகளை, அலட்சியங்களை அல்லாஹ் மன்னித்து தருவானாக. நம்முடைய வறுமையின் வெற்றிக்கு காரணமாக இதை ஆட்சி அறுவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்ஸலாமு அலைக்கும்.